ரெவலேஷன் 6வது அதிகாரம் வசனம் 12 இருந்து அந்த அதிகாரம் முடிய 17 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம்.
அவர் 6வது முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சந்திரன் ரத்தம் போலாயிற்று. அத்தி மரமானது பெரும் காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்ந்தது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண் மலைகளிலும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண் மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. யார் நிலைநிற்க கூடும் என்றார்கள்.
பயங்கரமான பகுதி. இந்த பகுதியை பரிசுத்தாவித்தான் நமக்கு உதவி செய்து புரிய வைக்கணும். ஒரு காரணம், அசட்டையா கேர்லெஸ்ஸா இருக்கிற பாவிகள் ரட்சிக்கப்படாததுக்கு பொதுவான ஒரு காரணம் பார்த்தோம்னா, நியாய தீர்ப்பு குறித்து அவங்களுக்கு சீரியஸ்னஸ் இல்லாததுனால. நியாய தீர்ப்பு குறித்து ஒரு ஒரு அசட்டை, ஒரு கேர்லெஸ்னஸ், தங்களுடைய பாவத்தை குறித்து, ஆத்மாவை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து ஒரு கேர்லெஸ்னஸ். ஒரு வாட்டி ஒரு ராஜா வந்து தான் முகம் ரொம்ப சோர்ந்து போய் பயந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தார். உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவருடைய ஃப்ரெண்டு வந்தாராம். ஃப்ரெண்டு வந்துட்டு, ஏன்பா ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற, ஏன் இப்படி இருக்கும் உன் முகம் அப்படின்னு. அவர் எப்ப பாரு ஜோக் பண்றவரு, ரொம்ப பார்ட்டி அந்த மாதிரி ஜோக்குங்களே இருக்கிறவர், ரொம்ப சீரியஸாவே எதை பத்தியும் பேச மாட்டார். அவர் இந்த ராஜா கிட்ட வந்துட்டு, ராஜா ஏன் இப்படி இருக்கிறீங்க, ஏன் உங்க முகம் சோர்ந்து இருக்குன்னா, அந்த ராஜா சொன்னாரா, நான் தேவனுக்கு முன்பதாக எத்தனை பாவங்கள், எண்ணி முடியாத பாவங்களை செஞ்சிருக்கிறேன். ஒரு நாள் அவருக்கு முன்னாடி இந்த நியாய தீர்ப்புல நிற்கணும், என்னால எப்படி நிற்க முடியும்ன்றத நான் சிந்திச்சு பார்த்தா இவ்வளவு சீரியஸா இருக்கிறேன் நானு, அதை பத்தி சிந்திச்சுக்கும் போதுதான் இவ்வளவு சீரியஸா இருக்கிறேன் போது. அவர் ஃப்ரெண்டு வந்து இப்ப பாரு ஜோக் அடிக்கிறவர் இல்லையா, அதுலயும் ஒரு ஜோக் அடிச்சுட்டு, இதுக்கெல்லாம் போய் சீரியஸா இருக்கலாமா, இதுக்கெல்லாம் போய் பெருசா நினைச்சிட்டு இருக்கலாமா, இதுக்கு ஒரு போதும் நான் சீரியஸா ஆக மாட்டேன், இதெல்லாம் என்ன இதெல்லாம் அப்படின்னு பேசி ஜோக் அடிச்சுட்டு போயிட்டார். போன பிறகு இந்த ராஜா வந்து ஒரு சங்காரன் இருப்பாங்க, எக்ஸிக்யூஷனர், அதாவது அந்த காலத்துல வந்து ஒரு வீட்டுல போய் ஒருத்தனை அன்னைக்கு அழிக்கணும்னு ராஜா முடிவு பண்ணிட்டாருன்னா, மரண தீர்ப்பு கொடுத்துட்டாருன்னா, அந்த சங்காரன் அந்த வீட்டுக்கு போய் ஒரு எக்கால சத்தம் ஊதுவார், அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருடைய தலையை எடுத்துருவாங்க. அந்த மாதிரி இந்த ராஜா அந்த சங்காரனையும் அந்த அவர் கூட இருக்கிற சோல்ஜர்ஸையும் அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்புனார். அனுப்பி அந்த ஃப்ரெண்டு வீட்டு ஜன்னல்ல எக்காலம் சத்தம் ஊதுறாங்க. அந்த ஃப்ரெண்டு நடு ராத்திரியில எந்திரிச்சு பயந்து போய் வெறுவெறுத்து போய் பயங்கரமா டென்ஷன் ஆகி ராஜா கிட்ட ஓடி வந்து, நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏன் என் குடும்பத்தையும் என்னையும் தலை எடுக்க போறீங்க, என்ன தப்பு செஞ்சேன், ரொம்ப நடுங்கி போயிட்டார். அப்ப அந்த ராஜா கேட்டாராம், என் நண்பனே, நீ என்ன தப்பு செஞ்சேன்னு கூட உனக்கு தெரியல, ஆனா உனக்கு அந்த எக்கால சத்தை கேட்டவனா அவ்வளோ பயம் வருது, ஆனா எவ்வளோ தப்பு கடவுளுக்கு விரோதமா நான் செஞ்சிருக்கிறேன், எனக்கு அந்த தேவன் மேல பயம் வரக்கூடாதா அப்படின்னு அவர் கேட்டார். அந்த தேவன், நீ என்ன தப்புன்னு செஞ்சேன்னு கூட தெரியல, என்ன நான் சாதாரணப்பட்ட ராஜா, என்னுடைய எக்காலத்துக்கே இவ்வளவு பயப்படுறிய, அந்த தேவனுக்கு முன்னாடி செய்யக்கூடாத தப்புகளை நான் செஞ்சிருக்கிறேன், அவருக்கு முன்னாடி நமக்கு ஒரு சீரியஸ்னஸ் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த சீரியஸ்னஸ் கொண்டு வரணும்ன்றதுக்காக அவர் ஃப்ரெண்டுக்கு அப்படி செஞ்சேன் அப்படின்னு ராஜா சொன்னார். அந்த மாதிரி இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா, அசட்டையா கேர்லெஸ்ஸா நியாய தீர்ப்பு பத்தி இருக்கிறவர்களுக்கு ஒரு உணர்வு, ஒரு சீரியஸ்னஸ் கொண்டு வர்றதுக்கு இந்த பகுதி நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதி நம்ம பார்க்க போறோம். யோவான் தன்னுடைய காட்சியில தேவகுமாரன் பரலோகத்திலிருந்து அந்த சுருளை வாங்கி 6 முத்திரைகளை உடைச்சிட்டார். 5 முத்திரைகளை உடைக்கிறதா நம்ம பார்க்கிறோம். முதலாவது முத்திரையை உடைக்கும் போது என்ன பார்த்தோம், வெள்ளை குதிரை, பொய்யான சமாதானம் உலகத்துக்குள்ள வந்ததா பாக்குறோம். ரெண்டாவது முத்திரை ரெட் ஹார்ஸ், அது வந்து என்ன கொண்டு வந்துச்சு, ரத்த ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகுற மாதிரி ஒரு காரியம். மூணாவது முத்திரை உடைக்கும் போது பஞ்சம் வந்துச்சு. நாலாவது முத்திரை உடைக்கும் போது மரணம், பயங்கரமான மரணம், பயங்கர விதத்துல மரணம் ஏற்பட்டது. கால்வாசி ஜனக உலகத்தில் அள்ளிகிற மாதிரி பெரிய பெரிய மரணங்கள் ஏற்பட்டதை பாக்குறோம். அஞ்சாவது முத்திரை அவர் உடைக்கும் போது பரலோக காட்சியாக அந்த இரத்த சாட்சிகள் நியாய தீர்ப்புக்கு பழிவாங்குதலுக்காக கடவுளை நோக்கி விண்ணப்பம் செய்யற ஒரு காட்சியை நம்ம பார்த்து முடிச்சோம். இப்போ அவர் ஆறாவது முத்திரைக்கு வரார். இந்த ஆறாவது முத்திரையை நாம் பார்க்கும் போது இந்த ஆறாவது முத்திரை என்னத்தை வலியுறுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயம், பயம், ஒரு பெரிய பயம் மனுஷங்களுக்கு ஏற்படுறத நம்ம பார்க்கலாம். அந்த பயத்துல எல்லோரும் சேர்ந்து உலகத்திலேயே இது வரைக்கும் நடத்தாத ஒரு ஜப கூட்டம் நடத்துறாங்க. ஆனா அந்த ஜப கூட்டம் கடவுள்கிட்ட ஜபம் பண்றதுக்கு இல்ல, மலைகளையும் பாறைகளையும் நோக்கி எல்லாரும் ஜபம் பண்ணுகிற எந்த அளவுக்கு அந்த பயக்கூட்டம் பயம் ஏற்பட்டிருக்குன்னா, அந்த மலைகளையும் பாறைகளையும் நோக்கி தாங்க தற்கொலைக்காக ஜபம் பண்றாங்க. அந்த அளவுக்கு பயம் ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் ரெடியா இருக்கிறாங்க, ஆனா தேவனுடைய கோபத்தை சந்திக்கிறதுக்கு அவங்க பயப்படுறாங்க அப்படின்றத இந்த இதுல இருந்து பார்க்கலாம். பயம்ன்றது வந்து பொதுவாகவே ஒரு பவர்ஃபுல், ஒரு வல்லமையான ஒரு உணர்ச்சி இல்லைங்களா. நம்ம எல்லாருக்கும் பயம் வருது. சில நேரங்கள்ல பயம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம்னு கூட தெரியாம செய்வோம், ஒரு யோசிக்காம செய்வோம். பயத்துல நிறைய லெவல்ஸ் இருக்கு தெரியுங்களா. ஒரு சின்ன பயம் என்னமோ, ஃபியர் என்னமோ, அதை விட போச்சுன்னா பேனிக்னுவாங்க. பேனிக்னா ஒரு திகில் அப்படின்றது. அது வந்து பேனிக் அதனோட அளவெல்லாம் தாண்டி போயிடுச்சுன்னா பேரனாய்டுன்னுவாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல எனக்கு என்ன வார்த்தைன்னு தெரியல. ரொம்ப உயர்ந்த பயத்துக்கு என்ன பேரு, பேரனாய். அது ஒரு வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. பேரனாய் அப்படியே நடுங்கி முகலாம் வாடி போய் நடுக்கத்துல இருக்கிறது, எதனாச்சாலும் பயம், பேரனாய்ட். அதை ட்ரீட் பண்ணுவாங்க அதெல்லாம் வச்சு. அந்த மாதிரி ஒரு பயம் வருத நம்ம பார்க்கலாம். சில பேருக்கு உலகத்திலே வந்திருக்கு அந்த மாதிரி பயம். பயம் வந்து அநேக டைம்ல நமக்கு என்ன பண்ணுது, டென்ஷனை ஏற்படுத்துது, ஹார்ட் பீட்டை ஏற்படுத்துது. சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருது பயத்தினால. ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து கூட போறாங்க பயத்தினால. அந்த மாதிரி நிறைய காரியங்கள் பயம் ஏற்படுத்த முடியும். நமக்கு நிறைய காரியங்களை குறித்து பயப்படுறோம். நம்ம நான் யோசிச்சு பார்த்தேன், எது எதெல்லாம் நம்ம பயப்படுறோம், அந்த ஆக்சிடென்ட பார்த்தா பயப்படுறோம் இல்லைங்களா. ஆக்சிடென்ட் குறித்து பயம் இருக்கு, வியாதியை குறித்து பயம் இருக்கு, நம்ம வேலையை குறித்து பயம், பொருளாதார காரியத்தை நினைச்சா பயம். ஆனா நிறைய பேருக்கு ரொம்ப பொதுவா இருக்கிற பயம் எது தெரியுங்களா எல்லாருக்கும், இல்ல அது ரொம்ப பயங்கரமான பயம். ரொம்ப பொதுவா எல்லாருக்கும் வந்து ஸ்டேஜ்ல வந்து பேசணும்னா தான் பயம், ஒரு கூட்டத்துல வந்து பேசணும்னா தான் பெரிய பயம். அது எல்லாருக்குமே இருக்குதா, அது ஒரு பெரிய பயமா சொல்றாங்க. ஆனா மிகப்பெரிய பயம் அவர் சொன்ன மாதிரி உச்சகட்ட பயம் வந்து மரண பயம். அதை நம்ம பார்க்கணும். அது மாத்திரம் இல்லாம ஜனங்க வித்தியாசமான வினோதமான காரியங்களுக்கும் பயப்படுவாங்க. உங்களுக்கு தெரியுங்களா, பாம்புகளுக்கு பயப்படுறது ஓகே, எனக்கு கூட பாம்பு பார்த்தா பயம். இது இடி மின்னலுக்கெல்லாம் பயப்படுறது பார்த்தேன். ஆனா பல்லிங்களுக்கு பயப்படுவாங்க, கற்பாம்பூச்சிக்கு பயப்படுவாங்க, இருளை பார்த்தா பயம். ஒரு லிஸ்ட் ஒருத்தர் போடுறாரு, எதுக்கெல்லாம் நாயை பார்த்தா பயம், பூனைய பார்த்தா பயம், கிருமிகளை பார்த்தா பயம், எலிய பார்த்தா பயம், பிளெயின்ல பறந்தா பயம், ஒரு ஹைட்டுக்கு போனா பயம், டெட் பாடியை பார்த்தா பயம், ஹாஸ்பிட்டலை பார்த்தா பயம், இன்ஜெக்ஷன்ஸ பார்த்தா பயம், இப்படி எல்லாம் நிறைய பயங்கள் இருக்கு அப்படின்னு அவர் போட்ட லிஸ்ட் பார்த்தோன்னா எதைத்தான் பயப்படாம இருக்காங்க, உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் மனுஷன் பயப்படுறான்ற மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கு. ஆனா ஒரு பெரிய சோகமான காரியம், எல்லாத்தையும் பார்த்து பயப்படுற ஒரு மனுஷன் அவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு பயம் அவனுக்கு இல்ல. அதுதான் சோகமான விஷயம், அவனுக்கு இருக்க வேண்டிய பயம் அவனுக்கு இல்ல. எதை பத்தி அவன் பயப்படணும் மனுஷன் தெரியுங்களா, எபிரேயர் 10:31 போட்டிருக்கு, ஜீவனுள்ள தேவன் கையில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே அப்படின்னு போட்டிருக்கு. ஜீவனுள்ள தேவன் கையில் விழுறது ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதை குறித்து தான் நம்ம பயப்படணும். இயேசுவே நமக்கு எதை குறித்து பயப்படணும்னு சொல்லி தராரு பாருங்களேன். லூக்கா எடுங்க, லூக்கா 12:4 இருந்து படிங்களா, எதை குறித்து நீங்க பயப்படணும்.
உங்களுக்கு நான்
சிநேகிதராகி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்,
சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய ராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதீர்கள்.
சரீரத்தை ஒண்டி கொள்ளுகிறவர்களுக்கு பயப்படாதீர்கள். யாருக்கு பயப்படணும்?
நீங்கள் இன்னாருக்கும் பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன்
அவர் சொல்றார். நீங்க யாருக்கு பயப்படணும்? நான் சொல்லித்தரேன்.
கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
இயேசு நமக்கு சொல்லித்தரார், நம்ம பயப்பட வேண்டியது வந்து நாய்க்கோ கற்பாம்பூச்சிக்கோ பூனைக்கோ இல்ல. நமக்கு இருக்கக்கூடிய அந்த பேரநோயான்ற மாதிரி ஒரு பயம், உச்சகட்ட திகில் பயம் யாருக்கு இருக்கணும்னா, நம்ம சரீரத்தையும் அழித்து நம்மளுடைய ஆத்மாவையும் நரகத்தில் சதா காலம் தள்ள வல்லமை உரியவருக்கே நீங்க பயப்படுங்க அப்படின்ற பயப்படுங்கன்றார் இயேசு. நம்ம நிறைய சபைகள்ல தான் ஏ ஆண்டவருடைய ஒரு பக்கம் மாத்திரம் காமிச்சு ஆண்டவர்கிட்ட இருந்து பயம் எப்படி எடுத்துடலாம் தான் முயற்சி பண்றாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, பயப்படுங்க, அவருக்கு பார்த்து பயப்படுங்கன்றார். ஷுட் ஃபியர் காட். நம்ம இன்னைக்கு இந்த ஆறாவது முத்திரையை திறக்கும் போது இந்த முத்திரையில என்ன பார்க்க போறோம்? ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாள்ல எதையோ பார்த்து பயப்படுற மனுஷர்கள் எல்லோருக்குமே இந்த பயம் இருக்க போகுது. ஜீவனுள்ள தேவனுடைய கையில விழுகிற பயம். அந்த பயம் எந்த அளவுக்கு பெரிய பயங்கரம்னா, அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பயம் மரண பயம். அந்த மரண பயத்தையும் தாண்டி இந்த பயம் அவங்களை ஆட்கொள்ளுது. அவங்க சாவரத்துக்கு கூட பயப்பட மாட்டேன்றாங்க பாருங்களேன், சாவரத்துக்கு ரெடியா இருக்காங்க. அதை விட பெரிய பயம் ஜீவனுள்ள தேவன் கையில் ஒழுகிறது, பெரிய பயமா இருக்கு. எல்லோருக்கும் அந்த உலகத்துல இருக்கிற ஒரு நாள் வரப்போகுது. இந்த ஆறாவது முத்திரையை திறந்த பிறகு அந்த நாள் வரப்போகுது. அந்த பயத்துல என்ன நடக்குதுன்னா, ஏசு லூக்கால சொல்றாரு, men will faint from fear. ஆக்சுவல் வார்த்தை என்னன்னா, மனிதர்கள் பயத்துல ஸ்பாட்லயே செத்துருவாங்கன்னு போட்டிருக்கு. பயத்திலே ஹார்ட் அட்டாக் ஆகி செத்துருவாங்கன்னு போட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு பயம் ஏற்படுத்துகிற ஒரு நாள் வரப்போகிறது. ஆனா அந்த மாதிரி சாகாத மீதி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? மலைகள்லயும் குகைகள்லயும் போய் ஒளிந்து கொள்வார்கள் பயத்துல. அப்படின்றத நம்ம பாக்குறோம். என்ன அந்த பயத்தை ஏற்படுத்துது? அதைத்தான் இந்த ஆறாவது முத்திரையில நான் பார்க்க போறேன். என்ன அந்த பயத்தை ஏற்படுத்துதுன்னா, ரெண்டு தலைப்புல நான் இதை பத்தி சொல்ல போறேன். முதலாவது வந்து ஒரு இங்கிலீஷ்ல போட்டிருக்க, ஒரு காஸ்மிக் கொலாப்ஸ், அதாவது ஒரு அகிலமெல்லாம் சரிந்து போகிறது, அகிலமெல்லாம் அழிந்து போகிறத கண்கூடா பாக்குற ஒரு காட்சி, அது பார்க்க போறோம். அதுக்கு மனிதர்கள்கிட்ட இருந்து வருகிற ஒரு பதில், இது ரெண்டு தான் பார்க்க போறோம். ஒரு காஸ்மிக் கொலாப்ஸ் நம்ம படிப்போம். இந்த வசனங்கள்ல இருந்து முதல் வசனங்கள் இது படிங்க. அவர் ஆறாம் முத்திரையை திறந்த பிறகு, 12ல இருந்து,
அவர் ஆறாம் முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியைப் போல தருத்தது, சந்திரன் ரத்தம் போலாயிற்று.
இது வரைக்கும் அஞ்சு முத்திரைகளை திறந்து வந்த ஆண்டவர் வந்து தன்னுடைய ஜட்மெண்ட்ஸ் தான் இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனா இது வரைக்கும் அமைச்ச ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கருவியல் மூலமா தான் அமைச்சார் இல்லீங்களா. ஒரு பொய்யான சமாதானம் அது இதுன்னு வந்ததெல்லாம் பஞ்சம் கிஞ்சம் எல்லாம் பராமரிப்பின் மூலமாவும் மற்ற காரியங்கள் மூலமாவும் அந்திகிறிஸ்துவின் மூலமா தான் கொண்டு வராரு தவிர, ஆனா இந்த ஆறாவது முத்திரையில தானே பாவிகளோடு நேரா டைரக்டா டீல் பண்ண வராரு. அதுதான் வித்தியாசம். டைரக்டா தானே வருகிறத பாக்கலாம். நம்ம பாவிகளை டீல் பண்றதுக்கு அது எவ்வளவு ஒரு ஒவ்வொரு அங்கமும் நடுங்கக்கூடிய திகில் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுன்றத பார்க்கணும். எப்படி விவரிக்கிறது? ஒரு ஒரு திடீர்னு எதிர்பாராத விதம் அப்படி நடக்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம நம்முடைய வாழ்க்கை வந்து இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த உலகம் ஒரு நிலையா தானே இருக்கு இல்லீங்களா. திடீர்னு பூமி அதர்றத நம்ம பார்க்கறது இல்ல, திடீர்னு டைமிங் எல்லாம் கரெக்டா ஓடுது, சூரியன் டைமுக்கு வருது இல்லீங்களா, கஷ்டமும் ஆகுது. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு எல்லாமே ஒழுங்கா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஆனா அதெல்லாம் ஏன் அப்படி ஒழுங்கா ஓடுது? அது தானா எவல்யூஷன்ல ஓடுதுன்றதா நம்ம சொல்றது இல்ல. ஆதியாம 8வது அதிகாரம் நோவாக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணாரு, பூமி இருக்கிற வரைக்கும் அந்த சீசன்ஸ் இப்ப சம்மர் வின்டர் அந்த காலம் ஓடிக்கிட்டே இருக்கும்னு அவர் ப்ராமிஸ் பண்ணாரு. அந்த ப்ராமிஸுடைய எக்ஸ்பைரி டேட், முடிவு நாள், இந்த நாள் பாக்குற இந்த நாள் The end day. பைபிள்ல இந்த நாளுக்கு வந்து ரொம்ப பேர் the day of the Lord. தமிழ்ல கர்த்தருடைய நாள் தான் சொல்லணும். சண்டே இல்ல, ஆனா கர்த்தருடைய மகா பெரிய நாள் ஒரு நாள் வரப்போகுதுன்னு பழைய ஏற்பாடுல புதிய ஏற்பாடுல நிறைய இடங்கள்ல வருது. அந்த நாள் பயங்கரமான நாள் அப்படின்னு எல்லோரும் சொல்றத பார்க்க போறோம். ஐசாயா, யோவேல் அவங்க எல்லாம் அந்த நாளை பத்தி சொல்றாங்க. அது வந்து மிகவும் அதிர்ச்சி கொடுக்கிற நாள், பயங்கரமான நாள், ஒரு கடவுளுடைய வெறுப்பு வெளிப்படுத்துகிற நாள், கோபாக்கின நாள், அழிவு நாள், அப்படி எல்லாம் சொல்லப்படுறத நம்ம பார்க்கலாம். அந்த நாள் எப்படி வரும்? 1 தெசலோனிக்கர் 5:1-3 வரைக்கும் படிங்க. அஞ்சாவது அதிகாரம் 1-3.
சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள்.
எப்படி நோட்டீஸ் கொடுத்துட்டு வராது அந்த நாள்? திருடன் வருகிறதை போல. அப்புறம்
சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சரிதியாய் அவர்கள் மேல் வரும்.
சடுதியா வரும்னா என்ன அர்த்தம்? நம்ம எதிர்பார்க்காத விதத்துல, ஏன் நாளைக்கு கூட வரலாம், எதிர்பாராத விதத்துல, நினைக்காத நேரத்துல சடுதியாய் வரும் அப்படின்னு பவுல் சொல்றாரு. இயேசுவும் அதை சொல்றத பாக்கலாம். மத்தேயு 24:37 கர்த்தருடைய நாளை பத்தி நம்ம பாக்குறோம். அது எப்படி வரும்? 24:37
நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா வேலைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
எப்படி நடக்கும்? நோவாவின் காலம், 120 வருஷம் நோவா பிரசங்கம் பண்ணார். அந்த நாள் வரப்போகிறது, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரப்போகுது, அழிவு வரப்போகுதுன்னு திருப்பி திருப்பி பிரசங்கம் பண்ணாது. யாராவது கேட்டாங்களா? எல்லாம் கேலியா தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. நோவா கேலி தான் பண்ணாங்க. மெசேஜுக்கு மேல மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருந்தார். யாருமே நோவா பேச்ச கேட்கல. கேட்காதப்பு ஒரு எல்லாருமே தாங்கள் புசித்து குடித்து பெண் கொடுத்து பெண் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நேரத்துல ஜலப்பிரளயம் வந்து அவங்களை வாரி கொண்டு போகும் மட்டும் உணராது இருந்தார்கள். அது முதலே உணர்ந்திருந்தா மனம் திரும்புதல் வந்திருக்கும், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அது வந்து வாரி கொண்டு போற வரைக்கும் உணர்வு இல்லாம இருந்தாங்க. அப்படித்தான் இந்த நாள் இருக்க போகுது. இன்னைக்கோ நாளைக்கோன்னு ஒரு குறிப்பு சொல்ல வேண்டியது இல்ல. இது எப்போ எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல இந்த நாள் வரப்போகிறது, எப்போனே சொல்ல முடியாது. இந்த நாள் சடுதியாக வரும் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த 7வது முத்திரையை திறந்த பிறகு ஒரு பயங்கர உலகம் எப்பப்பாரு ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு ஒரு ரூட் இன்ட்ரூஷன், ஒரு ரூட் என்ட்ரன்ஸ், எதிர்பாராத, கேட்கப்படாத, இதுவரைக்கும் நடக்காத மாதிரி கடவுள் இந்த உலக சரித்திரத்துக்குள்ள நுழைஞ்சு அதை நிறுத்த போற, பயங்கரமா வரப்போற தான் பாக்குறோம். இதுவரைக்கும் நடந்த எல்லா நியாய தீர்ப்பு, பூகம்பங்கள், போர்கள் எல்லாமே ஒரு சாம்பிள் தான். சோதோம் குமார் அழிச்சது எல்லாமே இந்த நாளுக்கு ஒரு சாம்பிளாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாள் பயங்கரமா இருக்க போகுது. இதை பத்தி எப்படி ப்ரீச் பண்றது? பரிசுத்தாவித்தான் நமக்கு உதவி செய்யணும். இந்த 13-14 வசனங்களை பாத்தீங்கன்னா, அந்த சராசரத்தின் 7 பாகங்கள் அழிந்து போகிறத நமக்கு காண்பிக்கப்படுது. பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், வானம், மலை, தீவுகள், 7 elements of the universe. அது 7 அழிந்து போகிறத நம்ம பார்க்கலாம். 7னா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்டா கான்னு அர்த்தம். அந்த சராசரமே அழியுதுன்னு அர்த்தம். 7 அதுக்கு தான் போட்டிருக்காங்க. மத்ததெல்லாம் விட்டார். 7 மாத்திரமா இருக்கு அந்த சராசரத்துல. 7னா எல்லாமே போச்சுன்னு அர்த்தம். அதுக்கெல்லாம் ஒரு ஒரு அடையாளமாக முதல்ல அது எப்படி ஆரம்பிக்குது அந்த வசனத்துல, அவர் 6வது முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பிஹோல்ட் பூமி மிகவும் அதிர்ந்தது. அந்த வசனத்துல இங்கிலீஷ்ல வந்து தெர் வாஸ் அ கிரேட் எர்த்குவேக், பூகம்பம், அப்படின்னு அதுல போட்டிருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பூகம்பம் வந்து அடிக்கடி வந்திருக்கு, நமக்கு தெரியாம இருக்கலாம். சில பூகம்பம் சின்னதா இருக்கு, சில பூகம்பம் பெருசா இருக்கு. ஆனா பூகம்பம் வந்த இடங்கன்னு பார்த்தோம்னா, இந்த ஆசியா மைனர் ஜனங்களை எடுத்து பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஒரு வாட்டி பூகம்பமே வந்து ஊர் ஊரே அழிஞ்சிருச்சு. அவங்க ஊரை திருப்பி கட்ட வேண்டியதாச்சு. அவங்களுக்கு இது பூகம்பம்னு ஒன்னு மனசெல்லாம் பதறும். நமக்கு பெங்களூர்ல வாழ்ந்துகிட்டு பூகம்பம்னா என்னன்னு தெரியும். என்ன தெரியும் பூகம்பம்னா? ஒன்னும் நமக்கு அவ்வளவு ஃபீலிங்க இருக்காது. சில நேரங்களில் குஜராத் பூகம்பம் எல்லாம் பார்த்திருக்குமா, என்ன பயங்கரம். அப்பா பெண்கள் எல்லாம் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு அப்பா புலம்புவாங்க. பெரிய தாண்டி மாதிரி ஸ்ட்ராங்கா நடந்து போற ஆளுங்க எல்லாம் தேம்பி தேம்பி குழந்தை மாதிரி அழுவாங்க. வீட்டுக்குள்ளேயே போய் படுக்கிறதுக்கு நிலங்கள்ல போய் படுத்துக்குவாங்க. வீட்டுக்குள்ளேயே வரவே மாட்டாங்க. ஐயோ வரவே மாட்டோம், எத்தனை நாள் ஆனாலும் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு பயம். மூஞ்சில எல்லாம் பயங்கரமான திகிலும் நடுக்கும் பயம் நம்ம பார்க்க முடியும். சின்ன பூகம்பமே அவ்வளவு பெருசு. இது பூகம்பம் இல்ல, இது ஆக்சுவலா. ஏன்னா பாருங்கல, பூகம்பம் இது வெறும் பூகம்பத்தை பத்தி பேசல. நமக்கு தெரிஞ்ச இது இதுக்கு இது என்ன நடந்துச்சுன்றதுக்கு நம்ம மனுஷ பாஷையில வேற வார்த்தை இல்ல. நமக்கு தெரிஞ்ச பெரிய பயங்கரமே பூகம்பம் தான். ஏன்னா வெறும் பூகம்பம் நடந்தா அதனோட ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் என்னன்னு போட்டிருக்கு இதுல, சூரியன் கம்பளி போல் கருப்பாச்சு. பூகம்பத்துக்கும் சூரியனுக்கும் என்ன இது? இது பூகம்பம் இல்ல, பூகம்பத்தை விட பல மடங்கு அண்ட சராசரமே ஆடுதுன்னு அர்த்தம். அதான் வார்த்தை. தி ஹோல் யூனிவர்ஸ் ஷேக்கிங், பிக் ஷேக்கிங், பெரிய அசைவு. அதான் அந்த வார்த்தை போட்டிருக்கு பாருங்களேன், ஷேக்கிங். கிரீக் வார்த்தையில அதான் போட்டிருக்கு. அண்ட சராசரமே வெறும் பூமி மாத்திரம் இல்ல. ஏன் சூரியன் சந்திரன் எல்லாம் பாதிக்கணும்னா, தி ஹோல் யூனிவர்ஸ் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு நடுங்குது, எதிர்பாராத விதத்துல. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படியே நடுங்க போய் உட்காந்துகிட்டு இருக்கிறோம். நம்மளாம் கற்பனை பண்ணி பார்க்கணும். உட்காந்துகிட்டு இருக்கோம், நடுங்கச்சுன்னா என்ன எப்படி இருக்கும் அந்த நடுக்கம்? சும்மா எப்படி எப்படி நடுங்கிட்டு நிக்கிறது இல்ல. சூரியன் எல்லாம் கருப்பாகணும், இந்த மாதிரி ஒரு பூகம்பம் வரணும்னா ஒரு ராட்சச பூகம்பம்லாம் வந்து இந்த இடமெல்லாம் அப்படியே நடுங்கிற மாதிரி, பஸ்ஸு கிஸ்து பிறண்டு போச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நடுக்கம்? என்ன மாதிரி இருக்கும்? எல்லாரும் சமாதானமா இருக்கிறாங்க. சில பேர் தூங்கிட்டு இருக்கலாம், சில பேர் முழிச்சுக்கிட்டு இருக்கலாம், சில பேர் நல்லா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கலாம், சில பேர் டென்னிஸ் விளையாடிட்டு இருக்கலாம், சில பேர் ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், சில பேர் என்னன்னு ஜாகிங் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி சில பேர் ஸ்கூல்ல இருக்கலாம் நீங்க உட்காந்துக்கிட்டு, ஒருவேளை காலேஜ்ல இருக்கலாம், சில பேர் குக்கிங் கூட பண்ணிட்டு இருக்கலாம், சில பேர் மால்ல தியேட்டர்ல சுத்திட்டு இருக்கலாம். அந்த மாதிரி பூமி போற விதத்திலேயே போயிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய ஷேக்கிங், ஒரு பெரிய நடுக்கம் என்ன பயத்தை ஏற்படுத்தும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இதுவரைக்கும் அப்படி பூமியை நம்ம நினைச்சதே இல்லையா? எப்ப பாரு பூமியை தான் நாங்க நம்புறது, அண்ட சராசரத்தின் நம்பிதானே ஆண்டாடாக வாழ்ந்து வந்திருக்கிறோம். சடனாக இப்படி ஒண்ணு ஏற்படுதுன்னா அது நம்மளால கிரகிக்கிறதுக்கே நமக்கு டைம் வேணும். அதுக்குள்ளேயே செத்து போயிருவாங்க நிறைய பேர். அப்படி ஒரு அதிர்ச்சி ஒண்ணு ஏற்படுது. அதனோட முதல் எஃபெக்ட் என்ன? பூகம் பூமி அண்ட சராசரம் ஆடுது. அப்புறம் என்ன ஆகுது?
சூரியன்
கருப்பு கம்பளியை போல் ஆயிற்று, கருத்து போயிருச்சு. இங்கிலீஷ்ல வேற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சன் பிகேம் பிளாக் லைக் அ சாக்லாத் மேட் ஆஃப் கோட்ஸ் ஹேர். அதே இங்கிலீஷ்ல அப்படி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னு தெரியல. என்ன கருப்பு கம்பளி தான், ஆனா அந்த கம்பளி எதுல செஞ்சாங்கன்னு போட்டிருக்கு. கருப்பு கோட். கருப்பு கோட் இருந்தா அது கருப்பு கோட்டை பார்த்திருக்கீங்களா? கருப்புனா அதான் கருப்பு, பயங்கர கருப்பா இருக்கும். பிளாக்னா அந்த கோட்ல இருந்து செஞ்ச ஒரு கம்பளி. அந்த மாதிரி கம்பளினா இங்க போட்டிருக்கு சாக் கிளாத்னா, சாவு வீட்டுல போடுவாங்க இல்லைங்களா, சாவு விட்டு அழுவு அழுவு அழுவுன்னு புலம்பிக்கிட்டு போட்டுக்கிட்டு அழுவாங்க, பயங்கரமா அழுவாங்க அந்த துணியை போட்டுக்கிட்டு. சாக் கிளாத்னா ரெட்டு உருத்தின்னு தமிழ்ல வருதுன்னு நினைக்கிறேன், ரெட்டுன்னு வாங்க அதை போட்டுக்கிட்டு அழுவாங்கல்ல, அந்த துணி மாதிரி கருப்பா ஆயிருச்சு சூரியன். இருட்டு போச்சு, இருண்டு போச்சு. அந்த சராசரம் ஆடுது, கொந்தளிக்குது. அந்த பெரிய கொந்தளிப்புல அதனோட எஃபெக்ட் சூரியன் கருப்பாயிருச்சு. இது எப்படி ஆகுது? இதுக்கெல்லாம் நம்ம சயின்டிபிக் அர்த்தத்தை நம்ம கொடுக்க வேண்டியது இல்ல. தேவன் நினைச்சா எப்பனா ஆகிட்டு போலாம். ஏன் அவரு எகிப்துக்கு பண்ணல? நம்ம படிச்சிருக்கோமே, எகிப்துக்கு பண்ணி வச்சாரு, மூணு நாள் பிளாக் தடவிக்கொண்டு இருக்கத்தக்கதாக இருள் கொண்டு வந்தார். இயேசு சிலுவையில் இருக்கும் போதும் இருள் கொண்டு வந்தார். அவர் எப்பனா கொண்டு வரலாம். ஆனா நம்ம வந்து இந்த ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லியிருந்தா எல்லாம் சிரிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம சொல்ல வேண்டியது இல்ல, சயின்டிஸ்டே சொல்றாங்க இப்படித்தான் ஆக போகுது சூரியனுக்கு. தெரியுங்களா, சயின்டிஸ்டே சொல்றாங்க இப்படித்தான் போயிட்டு இருக்கு சூரியன். ஒரு ஒரு வருஷமும் உஷ்ணம் ஏன் ஆயிட்டு இருக்கு, இப்படி ஒரு நாள் வர்றதுக்கு தான் போயிட்டு இருக்கு சூரியன். ஏன் மீடியாவே சொல்லுதே, ஏன் என்டர்டைன்மெண்ட் வேர்ல்டே சொல்லுதே, அவங்களே இப்படிப்பட்ட படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இல்ல. இப்போ அந்த காலத்துல சிரிச்சிருப்பாங்க, நம்ம காலத்துல நம்ம சிரிக்கவா முடியும்? அதெல்லாம் பார்த்து நடக்க நடக்க போது டேட்டம் குறிச்சு அந்த டேட்டையும் தாண்டி வந்திருக்கோம் நம்ம, இல்லைங்களா? இது நிச்சயமா நடக்க போகுது, நிச்சயமா நடக்க போகுது. ஒரு பெரிய என்ன, ஒருவேளை என்ன நடக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, இந்த பெரிய ராட்சச பூகம்பங்கள்லாம் சேர்ந்து அண்ட சராசரத்தை அப்படியே வளமோத செய்யும் போது ஒரு பிரம்மாண்டமான எரிமலைகளும் பூமியில இருக்கிற எல்லா காரியங்களும் வெளியே வந்து கேஸ் அது இதுன்னு வந்து நெருப்பெல்லாம் சூரியனை கருத்தா மாத்திரலாம். சூரியனுடைய சைஸ் நிறைய பேர் சொல்றாங்க பெருசு பெருசா ஆயிட்டு போகுது, அந்த உஷ்ணம் ஜாஸ்தி ஆகுறதுக்கு இப்படி போறது ஒரு நிலைக்கு தான். இது எப்பனா நடக்கலாம். சரி, முதலாவது இருள். அந்த இருள் வந்த உடனே எப்படி இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஒருவேளை ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்கலாம், ஃபுல்லு சீரியல் செட் எல்லாம் போட்டு இல்லைங்களா, ஃபுல்லு பிரைட்டா ஃபுல்லு ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கலாம். நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய இது திடீர்னு இருள் ஆகுதுன்னா எப்படி இருக்கும், எல்லாம் ஆடுது திடீர்னு இருள் ஆகுது. என்ன எப்படி இருக்கும் யோசிச்சு, பாவி மனுஷர்களுக்கு எப்படி இந்த பெல்ஷசார்னு ஒருத்தர் இருந்தான், அவனுக்கு ரொம்ப தப்புங்க பண்ணிக்கிட்டு இருந்தான், கடவுளை மிஞ்சு மிஞ்சு தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தான், கடவுளுடைய கட்டளைகளை உடைச்சுக்கிட்டு இருந்தான். எருசலேம்ல இருந்து கொண்டு வந்த அந்த பாத்திரம் கோல்டு பாத்திரத்துல பிராந்தி ஊத்தி குடிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு கை வருது பாருங்க, வந்தவன என்ன ஆச்சு தெரியுங்களா, முகமே வெடுவெடுத்து போய் இந்த கால் அடிச்சுக்கிட்டு டே நிக்கிறான் நடுங்கிட்டு. அப்படி ஆகாது மக்களுக்கு, அதெல்லாம் சும்மா சாம்பிள், இங்க என்ன ஆகும் பா, பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அப்புறம் அடுத்தது என்ன நடக்குது, சந்திரன் ரத்தம் போல் ஆயிற்று, டோட்டல் எக்லிப்ஸ் அப்படின்லாம். ஏன்னா சூரியன் வந்து சந்திரனுடைய லைட்ல தானே நம்பி இருக்கு. சூரியனே பிளாக் ஆயிடுச்சுன்னா சந்திரன் என்ன ரெட் ஆயிடுச்சுன்னு நம்ம பாக்குறோம். அதனுடைய எஃபெக்ட் நம்ம சயின்ஸ்ல படிச்சவங்க உங்களுக்கு தெரியும், நம்ம உலக சைக்கிள் இக்கோ சிஸ்டமே வந்து சூரியன் சந்திரன் சைக்கிள்ல தான் ஓடுது. அது இல்லைன்னா நம்மளே பிளான்ட் லைஃப் இருக்க முடியாது, அனிமல் லைஃப் எந்த லைஃபும் இருக்க முடியாது, எல்லாம் டோட்டல் கன்ஃபியூஷன். அப்படின்னும் போது அது ரெண்டும் போச்சுன்னா இங்க என்னதான் மிஞ்சம், எல்லாமே டோட்டல் கம்ப்ளீட்டா போச்சுன்னு அர்த்தம். அப்புறம்
அத்திமரமானது பெரும் காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்றது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது.
இதுவே பத்தாதா, இதுவே நடுக்கத்தை கொடுக்கும், இன்னும் இது பத்தாதுன்னு அத்திமரம் எக்ஸாம்பிள் வேற கொடுக்கிறார். அத்திமரம் வந்து காற்றினால் அசையும் போது, அத்திமரம் எவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா, குண்டு குண்டா கெட்டியா கூட இருக்கும், அந்த காயினால அது அசையப்படும் போது அது தலைமையில அங்க யாரும் உட்கார மாட்டாங்க, அது அசையப்படும் போது பட்டா 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 தலையில உழுவும் பாம் உழுற மாதிரி. அதனால இந்த தேங்காய் மரம் நம்ம மேல, நம்ம ஊர்ல தேங்காய் மரம் சொல்லலாம், தேங்காய் மரத்துல இருந்து பெரிய காத்து அடிச்சுன்னா நிக்குவோமா அது கீழே, தேங்காய் மரம் தேங்காய் உழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும். அந்த மாதிரி நட்சத்திரங்கள், நட்சத்திரம்ன்றது வந்து நட்சத்திரமா இருக்க முடியாது, ஏன்னா நட்சத்திரம் சைஸ் பாத்தீங்கன்னா பூமியோட பல மரங்கு பெருசு. ஒரு நட்சத்திரம் வந்து உழுந்துச்சுனாவே நம்ம சட்னி தான். அப்படி இருக்கும்போது நட்சத்திரம் இருக்க முடியாது. இது வந்து காமெட்ஸ், அஸ்டராய்ட்ஸ் அதெல்லாம் நிறைய வானத்துல இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஒரு நெருப்பு பாம் மாதிரி பூமி மேல வந்து உழுது, மழை வந்து உழுது, டமால் டமால் டமால்னு அங்க இங்க பாம் வந்து உழுது. இதெல்லாம் வச்சுதான் இந்த 2012 எடுக்கிறாங்க, வேற ஒன்றும் புதுசா இல்ல. அப்படியே வந்து உழுது டமால் டமால்னு வானத்துல இருந்து நட்சத்திரங்கள்லாம் தங்களுடைய சைக்கிள் இருக்குல்ல அந்த ஆர்பிட்ஸ விட்டு இது போய் அப்படியே உடைஞ்சி அந்த சராசரமே ஒரு வெடிஞ்சு டிசின்டிகிரேட் ஆகுற மாதிரி ஒரு காட்சி ஆடுதுங்க. எல்லாமே எல்லாமே ஸ்பின் ஆகுது, பூமியில வந்து பயங்கரமா உழுது. அதுக்கு உதாரணம் வேற கொடுக்கறாரு பாருங்களேன் உங்களுக்கு, இது வத்தி மரத்துல இருந்து உழுந்தா எப்படி தெரியும், ஐயோ உடனே ஓடணும்னு நமக்கு இருக்குமே அவங்களுக்கு ஃபீலிங் ஆகும். அந்த மாதிரி தான் உழுவப்போது, எங்க ஓட போற நீ. 14வது வசனம் விவரிக்க முடியாம யோவான் விவரிச்சுட்டு போறாரு பாருங்களா,
வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று.
வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. எப்படி இருக்கு, சுருட்டப்பட்ட புஸ்தகம், ஸ்க்ரால். இந்த ஸ்க்ரால் பாத்தீங்கன்னா இப்படி மடிச்சு வைப்பாங்க, ரெண்டு பக்கமும் மடிச்சு வைப்பாங்க. அது தோல், மிருகத்தோல்ல அதுல இதுல பண்ணிருப்பாங்க. அது திறந்து மூடி, திறந்து மூடி, திறந்து மூடும் போது என்ன ஆகும்? நம்ம புக்கு திறந்து மூடி, திறந்து மூடினா என்ன ஆகும்? சென்டர்ல கிராக் விடுறது இல்ல. அந்த மாதிரி இந்த ஸ்க்ரால் என்ன ஆகும்? அது ட்ரை ஆகி ட்ரை ஆகி ட்ரை ஆகி அந்த டென்ஷன்ல நடுவுல டடக் டடக்னு கிழிஞ்சு அப்படியே ரெண்டாயிரம், ரெண்டா சுருண்டும், ரெண்டு சுருள் மாதிரி ஆயிரும், அப்படியே சுருண்டும். அந்த மாதிரி இவர் என்ன சொல்ற, வானமெல்லாம் ஒரு ஒரு சுருள் மாதிரி நீட்டி கடவுள் இவ்வளவு நாள் வச்சத அது உடனே நடுவுல பிளந்து சுருள் அப்படியே போய் அங்க எங்கயோ போயிருது. வானமே இல்ல, டாப்பே இல்ல. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு அழகா இப்ப பாக்குறோம் வானம், எவ்வளவு நல்லா கலரா இருக்கு, ப்ளூ கலர், கண்களுக்கும் எவ்வளவு இன்பையா இன்பமா இருக்கு. மலை பாம்புங்க வருது, அதுக்கு ஓப்பன் ஸ்கை, எல்லாம் நம்மள முறைச்சு பாக்குற மாதிரி, எதுமே நம்ம மறைச்சில்ல. அந்த சராசரம் அந்த ஸ்பேஸ்ல இருக்கிறதெல்லாம் நம்மள பார்த்து முறைச்சு எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லாத மாதிரி ஒரு ஒரு நிலைமை பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். என்ன எஃபெக்ட் அதுல பூமியில இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏன் பயப்படுறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். எதுக்கு பயம் வருதுன்னு இது பத்தாதா? அடுத்தது,
மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின.
மலைகள் தீவுகள் தங்கள் இடங்களை விட்டு, நம்மளுக்கு கற்பனை பண்றதுக்கே கஷ்டங்க. எப்படி நம்ம கற்பனை பண்றது? முழு பூமியே தங்களுடைய இடங்களை விட்டு அங்க அந்த ஒரு ராட்சச பூகம்பங்க ஒண்ணுவாங்க, எக்கச்சக்கமான ஷேக்கிங்ல இதுலயும் அதெல்லாம் ஸ்லிப் ஆகி வந்து எல்லா தீவுகள்னா எது தீவுகள், கான்டினென்ட்ஸ்ன்னுவாங்க தெரியுங்களா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, அண்டார்டிகா, ஆசியா, அதெல்லாம் தீவுங்க தான். அதெல்லாம் ஒரு இடத்துல இருந்த இடத்துல எல்லாமே ஸ்லிப் ஆகி ட்ரிஃப்ட் ஆகி அந்த சுனாமிகளும் வருகிற அந்த எரிமலைகளும் பயங்கரமான புயல்களும் வருதுனால அதெல்லாம் முழுகி தங்கள் இடங்களை விட்டு மாறி மாறி ட்ரிஃப்ட் ஆகி அந்த இதுல போயிட்டு இருக்காது. எப்படி இருக்கும் காட்சி? கற்பனை பண்ண முடியுமா? கான்ட் இமேஜின், பயங்கரமா இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், உட்காந்து கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணி பாக்குறேன், தலை தான் சுத்துது. யோசிச்சு பாருங்க, எல்லாமே சூரியன் கருப்பாயிருச்சு, சந்திரன் ரெட் ஆயிருச்சு, எல்லாம் பெரிய அஸ்ட்ராய்டு காமெட்ஸ்ன்ற பெரிய பெரிய பாம் எல்லாம் வர மாதிரி இது வரைக்கும் எந்த டெரரிஸ்டும் பண்ண முடியாது. இந்த மாதிரி பாம் அதெல்லாம் மேல வந்து உழுவுது, அழகான ஸ்கை சுருண்டு போயிருச்சு, டாப்பே இல்ல, எல்லாமே ஆடுது. தீவுகள் மலைகள் இருந்த இடத்துல இல்ல. எப்படி இருக்கும் அந்த உலகத்துல வாழ்ந்தா? எப்படி இருக்கும் அந்த நிலையில இருந்தா? வாட் எ டே, திஸ் இஸ் த டே ஆஃப் த லார்ட். இது ஒரு கதை இல்ல, திஸ் இஸ் நாட் எ மூவி. கடவுளுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சிருக்கிறாரு ஒரு நாள் இதை தான் செய்ய போகிறதாக, ஒரு ஃபியூச்சரை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு. ஏன் இப்பயாவது பாவத்துல இந்த உணர்வு வரட்டும், பாவத்தை குறித்து சீரியஸ் ஆகுங்க, ஆத்மாவை குறித்து சீரியஸ் ஆகுங்க அப்படின்றதுக்காகத்தான் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இது நிச்சயமா ஒரு நாள் நடக்க போகிறது. காதுள்ளவன் கேட்க கடவான். சரி, இது மனுஷருங்கள என்ன பாதிப்பு ஏற்படுத்துகிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக.
பூமியில் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண் மலைகளிலும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண் மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கின்றவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள்.
இப்போ இதெல்லாம் நடக்குது, நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத எல்லாமே சேர்ந்து வருதுன்னும் போது சதையும் ரத்தமும் உள்ள பாவ மனுஷன் அது முன்னாடி என்னங்க செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்களேன், என்னதான் செய்ய முடியும்? இயலாம ஹெல்ப்லெஸ்னஸ் வாங்க, நம்ம மரணத்துக்கு முன்னாடி நின்றுறோம் இல்லைங்களா, எவ்வளவு பணம் போனாலும் போட்டோம், என்ன ஆனாலும் போட்டோம், எங்க அம்மா ஒண்டி நான் காப்பாத்திடணும் போது மரணம் வந்த உடனே என்ன பண்றதுன்னே தெரியல, நிக்கிறோம் அந்த மாதிரி நிக்கிற மாதிரி ஹெல்ப்லெஸ்னஸ்னா அப்பதான் நம்ம ஒரு டைம்ல உணர்றோம் மரணத்துக்கு. இந்த இந்த பயங்கரமான கோபாக்கினீங்கன்னா என்ன பண்ணுவோம் நம்ம? மனுஷன் என்ன பண்ண முடியும்? நம்ம இருந்தா என்ன பண்ணுவோம்? மனுஷனுடைய மைண்டு, எமோஷன்ஸ், சைக்கலாஜிக்கல் எல்லாமே டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவோம், புரியுதுங்களா? சின்ன பேரனாயான்னு அப்பதான் பயம் திகில்னா என்னன்னு தெரியும். பா, பயங்கரமா இருக்கும், பயங்கரமான எஃபெக்ட் இருக்கும் மனுஷன்ல. நம்ம இருந்திருந்தா சில பேர் பயத்திலேயே ஒன்னு பைத்தியம் பிடிச்சிருக்கணும் இல்லைன்னா செத்துதான் போகணும், அப்படித்தான் ஆகும் இல்லைங்களா. பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இவங்கலாம் பண்றத நம்ம பார்க்க போறோம் பாருங்களேன். ஒரு நம்ம ஒன்னும் இல்ல, சின்ன சின்ன காரியங்கள் நடக்கிறது, இந்த சுனாமி நடந்தது, இந்த உத்தரகாண்ட்ல நடக்கிறது, அப்பவே மனுஷங்க கெதிகலங்கி போகும்போது இதுக்கு முன்னாடி எல்லாம் என்னதான் பண்ண முடியும். அவங்க அவங்களுடைய பதில வந்து சுருக்கமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏழு விதமான காரியங்கள் அழியிறத, அந்த சராசரத்துல ஏழு விதமான காரியங்கள் அழியிறத நம்ம காண்பிக்கும் போது இங்க ஏழு விதமான மனிதர்களை பத்தி நமக்கு போட்டிருக்கு. ஏழு விதமான மனிதர்கள்னா என்ன, இந்த உலகத்துல இருக்கிற அண்ட சராஸ்திரத்துல எல்லா மனிதர்களையும் கலந்ததுன்னு அர்த்தம். எல்லாருமே செவன் கைண்ட் ஆஃப் பீப்புள், யாரு அவங்க யார் யாருன்னு பார்ப்போம். முதலாவது பூமியின் ராஜாக்கள், நமக்கெல்லாம் ராஜாக்கள் இல்ல, அந்த டைம்ல எழுதும் போது அந்த பாஷையில பயன்படுத்தப்பட்டிருக்கு. நமக்கு ராஜாக்கள்னா நம்ம பிரசிடென்ட்ஸ், நம்ம பிரைம் மினிஸ்டர், நம்ம சீஃப் மினிஸ்டருங்க, அவங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்க பாருங்களேன். எல்லாம் பெரிய அதிகாரம், அவங்க ஒரு வார்த்தை சொன்னா போச்சு எல்லாம் முடியும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அங்க நிக்கிறாங்க. அவங்க ஏதாவது நாம இடையில என்ன பேசினாங்க, அங்க அதை சாதிச்சிருவோம், இது பண்ணிடுவோம், அதை பண்ணிடுவோம், அது இங்க நிக்கிறாங்க எல்லாம் பாத்துக்கிட்டு எப்படி இருப்பாங்க. அப்புறம் பெரியோர்களும் கிரேட் மென், யாரு கிரேட் மென்னா, ஒருவேளை பெரிய எம்பிஸ், பெரிய ஜட்ஜ், பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ், பெரிய சிஇஓ, கம்பெனி சிஇஓங்க, அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் சாதனை பண்ணோம், கமாண்டர்ஸ், அவங்களாம் இருக்கலாம், பெரிய மனிதர்கள், பெரியவர்கள். அப்புறம் ஐஸ்வர்யவான்கள், பணக்காரங்க, பில்கேட்ஸ், அம்பானி, அப்புறம் டாடா, பிர்லா, இன்னும் இந்த கிரிக்கெட் ஆளுங்க, பிலிம் ஸ்டார்ஸ், எவ்வளோ என்னதான் பண்ணுவாங்களோ தெரியல, பணத்தை சேர்த்து வச்சு அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, ஐஸ்வர்யவான்கள், அவங்கள இங்கத்தான் நிக்கணும். அப்புறம் சேனை தலைவர்களும், இவங்க தான் கமாண்டர்ஸ், பெரிய இவங்க வார்த்தையில தேசங்களையே அதிர வைக்கிற ஆளுங்க. அப்புறம் பலவான்கள் அப்படின்னா என்ன, பெரிய பெரிய சாதனையை புரிந்தவங்க. ஒரு பக்கம் பார்த்தோம்னா இந்த அத்லெட்டிக்ல இருந்து பெரிய பெரிய சாதனைகளை அவங்க உடம்பை கண்ட்ரோல் பண்ணி அவங்க உடம்பின் பலத்தினால் சாதனையை பண்ணவங்க இருக்கலாம், இல்லைன்னா பெரிய பலவான்கள், ரவுடிசம், பெரிய பெரிய ரவுடி, பெரிய பெரிய டான்ஸ், அண்டர்வேர்ல்ட் டான்ஸ், அவனுங்கெல்லாம் அண்டர்வேர்ல்ட்ல இருக்க முடியாது, அண்டர்வேர்ல்டே இல்லையா இப்போ, எல்லாம் வெளியே வந்து நிக்கணும், எல்லாம் வந்து நிக்கிறாங்க, எல்லாம் ஒருத்தர் உள்ள பாருங்களேன். இந்த அஞ்சு பேரை பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் இருக்கிற உயர்ந்த நிலைமையில இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே, ராஜாக்கள், ஐஸ்வர்யவான்கள், பெரியவங்க, அவங்க இவங்கன்னு அவங்க எல்லாரும் நிக்கிறாங்க. ஒரு செகண்ட் தான், ஒரே ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் இழந்து நிக்கிறாங்க. அவங்க சொத்து, பணம், பேரு, பதவி எல்லாமே போய் தரமட்டமா நிக்கிறாங்க. அதைத்தான் நம்ம பாக்குறோம், ஒண்ணுமே இல்லாம அவங்க நிக்கிறாங்க. அவங்க தப்ப முடியாது, இந்த 2012 காட்டுற மாதிரி அவங்களா ஒரு ஆர்க்க பண்ணிக்கிட்டு தப்பிச்சு எல்லாம் போறதெல்லாம் அது நடக்காது. அவங்க இன்னுமே எவ்வளவுதான் பணம் இருந்து எவ்வளவுதான் இருந்தாலும் எல்லாம் அங்கத்தான் வந்து நிக்கணும், தப்ப முடியாது, அதான் அங்க காண்பிக்கப்படுது. அந்த டைம்ல யோசிச்சு பாருங்க, நானா இப்போ ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஒரு செல்போனை எடுத்து இது பண்றது, அதை நாம அவங்ககிட்ட பேசுறேன், இது பிளாக்பெரி எடுத்து இது பண்றது, அப்போ ஒரு சிக்னல் சேட்டலைட் எல்லாம் விழுந்து கீழே இருக்குது, என்ன சிக்னல் இருக்க போகுது, லேப்டாப் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஐஸ்வர்யவான்கள், நான் அவங்கள கூப்பிடுறேன், வேர் இஸ் மை பிளாக் கேட்ஸ், வேர் ஆர் மை லாயர்ஸ் அப்படின்னு அவங்க கத்துவாங்க. ஒன்னும் பண்ண, எத்தனை கோடி கொடுத்தாலும், என்ன மிலிட்ரி வந்தாலும், என் பிரைவேட் ஜெட் எங்க, பிரைவேட் ஜெட் ஓடுறதுக்கு ரோடு கூட இல்லை, பிரைவேட் ஜெட் எப்படி ஓட முடியும், தப்பிக்கவே முடியாது, என்ன மாதிரி கெதிகலங்கி நிற்பாங்க யோசிச்சு பாருங்களேன். ஒண்ணுமே ஹெல்ப்லெஸ், அவங்களா ஒண்ணுமே செய்ய முடியாது இதுக்கு முன்னாடி அப்படின்னு நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு கூட்டத்தை பத்தி, அதுக்கப்புறம் யார் இருக்காங்க,
அடிமைகள் யாவரும்,
அடிமைகள் சுயாதீனர். அந்த காலத்துல ஏழை எளியோர் மக்களை வந்து ரெண்டு விதமா தான் பிரிப்பாங்க, ஒன்னு சுயாதீனமா இருப்பாங்க, இன்னும் ரொம்ப அவங்களுடைய பண கஷ்டத்தினால அடிமையா போயிருவாங்க, அடிமையா தங்களை தாங்களே வித்துக்குவாங்க. அந்த குரூப்பும் அங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து சொல்ல முடியாது, அவங்களும் அதுல மாட்ட போறாங்க, ஐயோ நான் பாவம், நான் ஏழை, அதனால நான் பாவம் செஞ்சுக்கிட்டேன், அதனால நான் பாவத்துல வாழ்ந்தேன்னு அவங்களுடைய பரிதாக நிலைமையை வச்சு அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. பலவான்களை ஒன்றும் பண்ண முடியாது, ஏழை எளியோரை ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் அந்த கூட்டம், பயங்கரமான கூட்டமா இருக்கிறத பாக்குறோம். எல்லாரும் ஒரே சமமா நிக்கிறாங்க, எப்படி இருக்கும் காட்சி, எல்லோரையும் பயம் ஆட்கொண்டு இருக்கிறது. என்ன பாத்தீங்கன்னா வேதனையான காரியம் பாருங்களேன், எல்லாம் என்ன பண்றாங்க,
பர்வதங்களின் குகைகளிலும் கண் மலைகளிலும் ஒளிந்து கொண்டு
ஒளிந்து கொண்டு பாருங்களேன் என்ன பண்றாங்க, போய் ஒரு முட்டாள்தனம் எல்லாமே சரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு, போய் மலை கீழே ஒளிஞ்சுக்கிறது. ஏன்னா அதுதான் அந்த டைம்ல கடவுள் ஒளி பரிசுத்த ஒளி வந்த உடனே மனுஷருங்க பாவி மனுஷங்க வரும்னா நிக்க முடியாதுங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் கடவுள் சின்ன அவர் தோல் மேல கை போட்டுக்கலாம், அவரு முன்னாடி வந்தாருன்னா யோவானே சத்தம் மாதிரி உழுவுல அவர் காண்டி ஓலினஸ்ல வந்தாருன்னா கற்பாம்பூச்சி மாதிரி ஓடி போய் அந்த ஒளியில இருந்து எங்க ஒளிஞ்சுக்கலான்னு ஓடுறாங்க. அவர் ஓலி ஓலி காடு உக்கர கோபாக்கினையில வருகிறாரு, பயங்கரமா வந்துகிட்டு இருக்கிறார். அவங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் சொன்னாரு, தி வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் பிரேயர் மீட்டிங் இதுதான். என்ன சொல்றாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து தேவனே எங்க மேல இறக்கமாயிரும்னு கேக்குறாங்களா. அவங்க எல்லோரும் மனம் திரும்பி தேவன் கிட்ட இறக்கத்துக்காக கெஞ்சினாங்கன்னு போட்டிருக்கா, அது போட்டிருந்தா நல்லா இருக்கும், போடல பாருங்களேன். ஏன் இன்னும் இன்னொரு வசனம் படிங்களா, அதே ரெவலேஷன் 9:21.
தங்கள் கொலைபாதங்களையும் பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவில்லை.
மனம் திரும்பவில்லை தான் இது, இதே சீன் தான் அங்க வருது. ஆனா அவங்க மனம் திரும்பல, அந்த டைம்லயும் மனம் திரும்பல. நம்ம நினைச்சுக்கணும் அதான் மனுஷனுக்கு இந்த மாதிரி பூகம்பம் எல்லாம் வந்துருச்சுன்னா திருந்திடுவோம், அதெல்லாம் இது இல்ல. அவங்க கிருபையினால அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு, கிருபையின் கதவு அடைக்கப்பட்டுருச்சு. எவ்வளோ ஆண்டவர் சொல்லி சொல்லி முடிஞ்சிருச்சு அவங்க காலம் முடிஞ்சிட்டு. அவங்க எப்போதும் செஞ்ச மாதிரி சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியத்தானே இவ்வளவு நாள் தொழுது கொண்டிருந்தாங்க, அந்த சிருஷ்டிகிட்டே போய் கெஞ்சுறாங்க, எங்களையே நீ அழித்து போடு, மலைகளே கற்பாறைகளே அது எங்களை காப்பாத்தோன்னு அதுகிட்ட ஓடுறாங்க பாருங்களேன். அதான் அவங்க பாருங்களேன், அவங்களுக்கு வந்திருக்கிற பயம் எதுக்காக ஜெபம் பண்றாங்க, தற்கொலைக்காக ஜெபம் பண்றாங்க பாருங்களேன். அவங்களுக்கு மரண பயமும் போயிட்டு அவங்களுக்கு இருக்கிற பெரிய பயம் என்னன்னா, படிச்சோம் இல்லையா, ஜீவன் உள்ள தேவன் கையில் விழுகிறது பயங்கரம், அவருடைய கையில மாட்டக்கூடாது நாங்க, அதனால எங்களை பிடிச்சி நசிக்கிறோம், எங்களை பிடிச்சி அழிச்சிரும். ஆனா அவங்களுக்கு உணர முடிய மாட்டேந்து, அவங்க அழிஞ்ச பிறகு எங்க நிக்க போறாங்க, இறந்த பிறகு ஆண்டவர் அவர் முன்னாடி தான் நிக்க போறாங்க, தப்ப முடியுமா? ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க தெரியுங்களா, அவங்க என்ன விரும்புறாங்க தெரியுங்களா, மனுஷன் இன்னைக்கு கூட அதைத்தான் விரும்புறான். என்ன தெரியுங்களா, அனிலேஷன் ஒரு பாடம் இருக்கு, ஒரு போதகம், ஒரு சபைகள் சில போத சபைகள் போதிக்குது என்னன்னா, மனுஷன் இறந்த பிறகு அவன் அதோடு முடிஞ்சிருவான், அவனுக்கு ஆத்மா நித்தியம் அப்படின்றதெல்லாம் ஒண்ணு இல்லை, அவன் செத்தானா அதோடு அவன் லைஃப் க்ளோஸ் அப்படின்னு. இவங்க அதுக்காகத்தான் ஜெபம் பண்றாங்க பாத்தீங்கன்னா. என்ன மலைகளே எங்க மேல உழுந்து எங்களை நசுக்கி, மலை உழுந்தா என்ன ஜில்லுனா இருக்கும், போட்டு நசுக்கி சட்னே ரத்தெல்லாம் செதறி அப்படி அகோரமா நாங்க செத்தாலும் பரவாயில்ல, ஆனா அவர் கையில உண்டி மாட்டிடக்கூடாது. ஏன்னா அவர் கையில மாட்டணும்னா சரீரத்துல காயப்படுத்துறவங்களுக்காக அவங்களுக்கு பயம் இல்லை, அந்த மாதிரி சாவுக்கே துணிஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு பெரிய பயம் என்ன தெரியுமா, இவர் கையில மாட்டணும்னா நம்ம ஆத்மாவையும் சரீரத்தையும் ரெண்டையும் நரகத்துல தூக்கி போடுவாரே, சதா காலம் போட்டு அடிக்கி கோபாக்கினை ஊத்துவாரேன்ற பயம், அவர் கையில மாட்டக்கூடாதுன்னு ஓடுறான். அவங்க விருப்பம் என்ன, இதோட இந்த கதை முடிஞ்சிட்டா நல்லா இருக்குமே, இதோடு ஆத்மா இல்லன்னு நினைச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே, அவங்க ஓடுறாங்க அப்படி. அதான் ஆனா அவர் என்ன செய்ய போறாரு, நரகத்துல நித்தியமா அவர் வேகத்தான் போய் ரெவலேஷன் 20:10 வருது, இரவும் பகலும் சதா காலங்களில் படிக்காத.
மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்திற்கு தரிசியமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமும் ஆன கடலிலே தள்ளப்பட்டான், அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள்.
இரவும் பகலும் சதா காலங்களும் வாதிக்கப்படுவார்கள். கடவுள் வந்து இந்த நரகத்தை ஏன் ஏற்படுத்தினாரு, நமக்கு நிறைய டைம்ல நினைச்சிருக்கிறோம், இதோடு மனுஷனை விட்டுறலாம் இல்லையா அப்படின்னா, பாவத்துல இருந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணோன்றது வந்து அவர் நியமிச்ச ஒரு நியமனங்க. நம்மள நரகத்துல ஏன் எது பாவத்துல இருந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணோம்னா, ஒரு முக்கியமான ஒரு காரியம் வந்து நரகம். ஏன்னா பாவம் வந்து உலகத்தின் வழியில பார்க்கும்போது ரொம்ப இன்பத்தை கொடுக்குது இல்லைங்களா. என்ன பாவமே செய்யாத மாதிரி யாருமே தள்ளாட்ட மாட்டேன்றீங்க, உலகத்தின் வழியில ரொம்ப இன்பத்தை கொடுக்குது. ஆனா அதனோட அகோரம் அதனோட மகாபெரிய கசப்பு வந்து நரகத்துல தான் பயங்கரம். அது வந்து எப்படின்னா, இயேசு என்ன சொல்ற தெரியுங்களா, ஐயோ நீங்க வந்து வெறும் சரீரமா இருந்தா போச்சு, நீங்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்கலாம், உங்களை படைச்சதே சரீர ஆத்மாவோடு கடவுள் படைச்சிட்டாரா, அதனால ஒரு போதும் பாவம் செஞ்சுட்டு அவர்கிட்ட ஒப்புரவாகவும் போய் மாட்டிராதீங்க, பாவத்தை அவர் விடவே மாட்டார், ஏன்னா உங்களுக்கு ஒரு நித்திய ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மாவும் பாவமும் சேர்ந்துச்சுன்னா அது மிக பாரமா உங்களை நரகத்துல போட்டு அழுத்த போது அழிக்க போது, அதனால போய் ஒருபோதும் அவர்கிட்ட மாட்டிராதீங்க, அவருக்கே பயப்படுங்க, ஏன்னா நீங்க உங்களுக்கு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மா பாவம் வந்து இந்த உலகத்துல அந்த நேரத்துல வந்து மாட்டி இருக்காங்க, கடவுள்கிட்ட ஒப்புரவு ஆகல, பாவம் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறாங்க, அந்த பாவத்தை எல்லாம் விட்டுருவாரா, அவர் குமாரனே அப்படி போட்டு வதச்சாரு, இவங்களும் அந்த பாவத்துக்கு விட்டுருவாரா, அந்த பாவத்தை எப்படியாவது எடுத்து போட்டுடலாமா, அந்த பாவத்தை வாந்தி எடுத்தாவது கக்கிரலாமானா, அது முடியாது, என் மனசுல இருந்து நித்தியத்தை தூக்கி இழிச்சு எடுத்து போட்டுடலாமானா, முடியாது, நீ நித்தியத்தோடு பண்ணப்பட்டவன், நித்தியமா இருக்கணும், உன் பாவத்துக்கு வாதைய நீ அனுபவிச்சு அனுபவிக்கணும், எந்த அளவுக்கு பாவம் செஞ்சியோ அந்த அளவுக்கு தண்டனை உனக்கு இருந்தே இருக்கும், இங்க செய்யற ஒவ்வொரு பாவமும் நரகத்துல உன்னை அழுத்தாம விடவே விடாது, அது பெரிய பாரமா இருக்கு, ஒரு சின்ன பாவமும் இந்த உலகத்துல நரகத்துல பெரிய கசப்பு பாரத்தை கொடுக்கறதா இருக்க போது, அதனாலதான் நரகம் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறது, பாவத்துல இருந்து நம்மளை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நரகம், அது இந்த உலகத்துல இன்பமா இருக்கலாம், பயங்கரம் நரகத்துல அவங்க என்னதான் பண்ணுவாங்க அந்த நேரத்துல, அதனாலதான் சொல்றது இங்க இருக்கிறவங்க பாவத்துல ஆண்டவர்கிட்ட ஒப்புரவு ஆகாம இந்த நாள்ல போய் ஆண்டவரை சந்திச்சிடாதீங்க, உங்களுக்கு ஒரு நித்திய அவருக்கே பயப்படுங்க, இயேசு சொல்லி இருக்கிறார், நித்திய ஆத்மா இருக்கு, நீங்க கிழிச்சு போட்டால இப்படிதான் பிறந்துட்டீங்க, என்ன பண்றது, நீங்க கிழிச்சு என்ன பண்ணாலும் அந்த ஆத்மா உங்களை விட்டு போவாது, நீங்க செஞ்ச பாவங்களும் உங்களை விட்டு போவாது, அந்த ஆத்மா சரீரம் அந்த தண்டனை அனுபவிச்சு அனுபவிக்கும், அதுல இருந்து தப்புறதுக்கு ஒரே வழி அந்த ஆட்டுக்குட்டியானவர்கிட்ட வந்து ஆண்டவர் அந்த தேவன்கிட்ட ஒப்புரவு ஆகலன்னா அந்த நாளை போய் மாட்டினோம், நமக்கு ஐயோ பயங்கரமான ஐயோ, இந்த ஓய்வு நாளை பயன்படுத்தி ஆண்டவருக்கு அப்படி பாண்டி ஆண்டவர் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்கிறாருன்ற உணர்வு இல்லாம இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஒப்புரவாயிரலாம் ஆண்டவர்கிட்ட, பாருங்களேன் இந்த பைபிள் சுத்தி ஒளிஞ்சுக்கிறாங்கன்னு போட்டிருக்கு, பைபிள் சுத்தி எங்க போய் வருதுன்னா ஆதி ஆமத்துக்கு தான் வருத பாக்குறோம், தேவன் அந்த ஏதேன் தோட்டத்துல நடந்து வரார், பாவம் செஞ்ச பிறகு என்ன பண்றான் ஆதாம், ஒளிஞ்சுக்கிறான் போயிட்டு, அதே மாதிரி வரார் நியாய தீர்ப்புல, மனித குணம் ஏதாவது இம்ப்ரூவ் ஆயிருக்கா, எத்தனை வருஷம் ஏதாவது ஒரு துளி நீதியாவது அந்த தேவனுக்கு முன்னாடி சம்பாரிச்சிருக்கா, ஒண்ணுமே அவங்க நீதி அவங்க மதம் அவங்க ஒண்ணுமே செய்யல, பாருங்களேன் அதே நிலையில தாங்கிறாங்க, அவர் வந்தா போய் அதே மாதிரி ஒளிஞ்சுக்கிறாங்க, அதே சுத்தி தான் அதாம் நிலைமை தான் எல்லாரும் இருக்கும், அதாம் பிள்ளைங்களும் அதை தான் செய்யறாங்க நம்ம பாக்குறோம், சரி அவங்க ஒரு பெரிய கூக்குரல் ஒரு ஜபம் பண்றாங்க, என்னன்னு கேட்போம்,
பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் இருந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள்,
எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், அவங்களுடைய கோபத்துக்கு இந்த வார்த்தைகளை பாருங்களேன், சிங்காசனத்தின் மேல் இருக்கிறவர் யாரு, இதா இருக்கிறாரு, ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்துக்கு, ஏதாவது ஒரு ஆடு கோபப்பட்டு நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா, ஆடு போய் கோவப்படுமா, என்ன ஒரு ஒரு அமேசிங் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், ஆட்டுக்குட்டியானவருடைய கோபம், இந்த உலகத்திலேயே மிக சாந்தமாக அன்பாக மிக கருண்யமோ அன்போ நிறைந்த ஒரு இந்த உலகத்துல நடந்த ஒரே மனிதர் இயேசு தான், ஒரு குழந்தைங்க கூட அவர்கிட்ட ஓடணும்னு ஆசைப்பட்டது அவரு தான், அப்பேற்பட்டவர் கோபத்துல வராருன்னா எதனால கோபத்துல வராரு, ஏன்னா எத்தனை தடவை அவருடைய ரட்சிக்கிற செய்தி போய் 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 அவங்களை காப்பாத்த போனாலும் அதை காலால உதச்சவங்க, ஏன் அவங்களுக்கு பாவம் தான் ரொம்ப இன்பம், அவங்களுக்கு பாவம் தான் வேணும், இந்த ரட்சிக்கிற செய்தினால ரட்சிக்கப்பட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்ல, பாவம் ரொம்ப இன்பமா இருக்கிறது, அதனால இந்த காஸ்பிளை ஏத்து, பாவமோ உலகமோ ரொம்ப இஷ்டம், எத்தனை மெசேஜ் வந்தாலும் அதை நிராகரித்து இந்த நாள்ல மாட்டிக்கிட்டாங்க, அது அவருக்கு கோபத்தை தந்திருக்கிறது, ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு இல்லையா ரோமர்ல, உன்னுடைய கடினப்படாத இருதயத்தினால நீ எத்தனை மெசேஜ்களை கேட்டு எத்தனை வாட்டி ஆண்டவரை பத்தி கேட்டு இன்னமும் மாறாத இருதயத்தினால் நீ என்ன பண்ணிட்டு போற, கோபாக்கினை குவித்து கொண்டு போகிறாய், தேவனுடைய கோபாக்கினை நாளுக்கு சேர்த்துக்கிட்டு போற நீ கோபாக்கினேன்னு போட்டிருக்கு. எத்தனையோ வாட்டி கேட்டுட்டாங்க ஆனாலும் திருந்தல. இந்த நாள்ல வந்து நிக்கிறாங்க, ஆட்டுக்குட்டியான ஒரு இறக்கத்தோடு வரல, கோபாக்கினையோடு வந்திருக்கிறார். அதனால பயங்கரமா நிக்கிறாங்க. அதனாலதான் நம்ம பார்க்கணுங்க, இது கிருபையின் நாள், எல்லாருக்கும் இது கிருபையின் நாள். உங்க பாவங்களை இப்பவே டீல் பண்ணி ஆண்டவர்கிட்ட வந்துருங்க, ஆண்டவர்கிட்ட வந்துருங்க. ஏங்க எப்ப பாரு இதே சொல்றீங்கன்னு உங்களுக்கு இருக்கலாம். அந்த நாள்ல நீங்க போய் மாட்டினீங்கன்னா, ஐயோ டெய்லி எனக்கு வந்து போன் பண்ணி இதை சொல்லக்கூடாதான்னு நீங்க நினைச்சுக்குவீங்க. ஏன்னா இது சொல்லணும், அந்த நாள்ல மாட்டிராதீங்க, சீரியஸ் ஆகும். அதுக்கு தான் இந்த பகுதி போட்டிருக்கு. நம்ம நான் எங்க நிக்கிறேன் ஆண்டவருக்கு முன்னாடி? தேவன் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியுதா? தேவனுக்கு ஒப்புரவா இருக்கிறேனா? அது நம்மளுக்கு தான் தெரியணும். அது நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க யாரும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒப்புரவு ஆகாத ஒரு இதயத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நான் அப்படி இருந்தேன்னா பயங்கரமான நாள். அந்த நாளுக்கு தான் இன்னைக்கும் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு போனேன்னா என்னதான் பண்ணிட்டு போறேன்? கோபாக்கினே குவித்து கொண்டு போறேன், இன்னும் சேர்த்துட்டு போறேன். ஒரு நிறைய இன்னும் சேர்த்துக்கிட்டே போகுது கோபாக்கினே. அதை விடாதீங்க. இன்னைக்கு கிருபை என்னால் நான் பாவம் என்னதான் அது பாவமா இருந்தாலும் அதுக்காக பயங்கரமான தண்டனை வரப்போகுது. அதை நிராகரித்து இயேசுவோடு வந்து தேவனிடத்துல ஒப்புரவாகணும். இன்னைக்கு மனம் திரும்பணும். சரி, பயன்பாடுக்கு சில காரியங்களை நம்ம பார்த்து முடிப்போம். முதலாவதாக நம்ம அநேக காரியத்தை குறித்து பயப்படுறோம். நம்ம பார்த்தோம், நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயம் இந்த பயம் தாங்க இருக்கணும். இந்த பயம், இந்த பயம் விட்டே போகக்கூடாது. நம்மள காஸ்பிள நம்ம ரிஜெக்ட் பண்ணோம்னா நமக்கு ஐயோ பெரிய பயங்கரம் நமக்காக எதிர்காலத்துல காத்திருக்கிறது. அப்படி காண்டி ரிஜெக்ட் பண்ணி இருந்தோம்னா நம்மள பாத்துக்கலாம். அந்த குரூப்ல அவங்க கூட கூட்டமா ஓடுறாங்க இல்லைங்களா, வி கேன் கம்பேர். நம்மள பாத்துக்கலாம், நம்மளும் அவங்க கூட ஓடுறதா பாத்துக்கலாம். ரெண்டாவதாக பயன்பாடுக்கு நான் என்ன போட்டிருக்கேன்னா, ஒரு விசுவாசியாக நம்மளை நம்ம சோதிச்சு பார்க்கணும். சோதிச்சு பார்த்து நம்முடைய ரட்சிப்ப, நம்மளுடைய அழைப்புதல தெரிந்து கொள்ளுதல உறுதிப்படுத்தணும்னு போட்டிருக்கு இல்லையா. நான் சேஃபா இருக்கிறேன்னு நம்ம ஒருபோதும் நினைக்க கூடாது. கிருப ரட்சிப்பின் அடையாளங்கள் எல்லாம் எனக்கு இருக்கிறதா, அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணுங்க. ரொம்ப முக்கியம், ஆராய்ந்து நம்ம பார்க்கணும். எப்படி இருக்கிற என்னுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி? இன்னைக்கு காலில் நம்ம படிச்சோம், என்ன படிச்சோம்? ஒரு விசுவாசி திப்ப உறுதியா தேவனால் அழைக்கப்பட்டவன், அவனுக்கு நிச்சயமா தேவனால் பாதுகாக்கப்படுறவன் எப்படி வெளிப்படுது? அவன் விடாமுயற்சியா பரிசுத்தத்திலையும் விசுவாசத்திலையும் கீழ்ப்படிதலையும் வளருவான்னு போட்டிருக்கேன். நான் அப்படி வளர்ந்துட்டு வரேனா? அப்படி வளராம இருந்தா இந்த நாள்ல தான் நிறைய பேர் இயேசுகிட்ட போய் உன் நாமத்துல அதை செஞ்சோ இதை செஞ்சோன்னு அதெல்லாம் ஒர்க் ஆகாது. ரட்சிப்பின் அடையாளங்கள் எனக்கு இருக்கிறதா, அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இன்னொன்னு ஒரு வசனம் படிப்போம், 2 பேதுரு 3:10.
கர்த்தருடைய நாள் இரவிலே திருடர் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையையும்
இதே நாளை பத்தி தான் சொல்றாரு. திருடன் வருகிறது போல் வரப்போது வானங்கள் மடமடன்னு அகன்று போம். அதே தான் வந்து பாருங்க, மடமடன்னு போயிரும் அப்படின்னா உடனே போயிரும். அப்புறம் உருகி போவோம். இவைகள் எல்லாம் இப்படி அழிந்து போகிற காரியமா இருக்கிறதுனால, இதெல்லாம் உண்மைன்னு நம்புறீங்களா? இப்படி இருக்கிறதுனால நீ ஒரு விசுவாசி இதெல்லாம் நம்புறவன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன சொல்றாரு அவரு? நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் இருக்கணும். நம்ம யோசிச்சு பார்ப்போம், என்ன பரிசுத்த நடக்க நமக்கு இருக்கு? நம்ம யோசிச்சு பார்ப்போம், பர்சனலா எவ்வளவு உள்ளுக்குள்ள பரிசுத்த நடக்க நமக்கு இருக்குதா? பயம் இருக்குதா? குடும்பத்துல பரிசுத்த நடக்க இருக்கிறதா? சபையில பரிசுத்தம் நடக்க எப்படிப்பட்ட ஒரு சொல்லல எப்படின்னு எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு உயர்வா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. இன்னமும் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டா நீங்க வாழணும், இன்னமும் பலவீனம் எக்ஸ்கியூசஸ் கொடுத்துக்கிட்டா நீங்க வாழணும். அதான் சொல்ற எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையோடு நீங்க இருக்கணும். இதெல்லாம் இப்படி அழிய போகுதே, உலக கவலைகள் உலக காரியம் எல்லாம் நினைச்சிருக்கிறீங்களே, எப்படிப்பட்ட இதெல்லாம் அழிய போகுதே. அதுதான் நம்ம பார்க்கணும். நம்ம தான் யோசிச்சுக்கணும் எப்படி நம்ம பரிசுத்த வாழ்க்கையில் நம்ம வளரணும் அப்படின்னு. இதுல இன்னும் ஒரே ஒரு காரியம் நம்ம பார்க்கணும், நம்ம ரட்சிப்பை குறித்து பெரிய நன்றி நமக்கு இருக்கணும். எவ்வளவு பெரிதான ரட்சிப்புன்னு தெரியுதுங்களா? ஏன்னா இவங்க எல்லாம் என்ன கேட்கறாங்க இன்னைக்கு? அந்த கேள்வி கடைசியில என்ன கேக்குறாங்க, தேவ ஆட்டுக்குட்டியனுடைய கோபாக்கினை என்னால் வந்தது, அதுக்கு முன்பதாக யார் நிலை நிற்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. யார் தெரியுமா நிலை நிற்க முடியும், யார் தெரியுமா? அதே அடுத்த அதிகாரத்தில் போட்டிருக்கு பாருங்களேன், 7:9
இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு
முன்பாகவும்
நிற்க கண்டேன்
நிக்கிறாங்க பாருங்களேன். யார் அந்த கூட்டம்? ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான். ஏ, நம்ம எவ்வளவு பெரிய ரட்சிப்பு, ரட்சிப்புனா எவ்வளவு சீப்பா நம்ம நினைக்கிறோம், அது முடிஞ்சிச்சு வேற காரியம் பாப்போம். எவ்வளவு பெரிய ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னு அதுக்கு எவ்வளவு நன்றி நமக்கு இருக்கணும். நம்ம யோசிச்சு பாருங்களேன், இப்படியெல்லாம் உலகமெல்லாம் போய் ஐஸ்வர்யவான்கள் பெரியோர்கள் பலவான்கள் எல்லாம் கருப்பாம்பூச்சி மாதிரி போய் அடியில ஒளிஞ்சுக்கிட்டு பயங்கர அழிவை நோக்கி போகும்போது நம்மள பரலோகத்துல அவர் நிக்க வைக்கிறாரு அப்படின்னா எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ரட்சிப்பு தாங்க ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறாரு. ஏன் அப்படி நம்ம ரட்சிக்கப்படுறோம்? நம்ம அவங்கள மாதிரி பாவம் செய்யாததுனாலயா? என்ன நினைக்கிறீங்க, அவங்கள விட ரொம்ப சின்ன பாவங்க நம்ம செஞ்சிருக்கிறதுனாலயா? எதனால நம்ம நிக்கிறோம்? அந்த ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக செத்து இருக்கிறாருங்க. அது ஒரே காரணம் தான், அந்த ஆட்டுக்குட்டி எனக்காக செத்திருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டி 2000 வருஷத்துக்கு முன்பதாக எனக்காக வாழ்ந்து ஒரு நீதியை சம்பாரிச்சு அவர் நீதியை எனக்கு கொடுத்துட்டு சிலுவையில ஏறி போய் என்னுடைய பாவங்கள்லாம் தன்மேல் சுமந்துக்கிட்டு சுமரும் போது பூமி அப்பவும் அதிர்ந்துச்சுங்க. அப்பவும் 3 மணி நேரம் இருள் வந்துச்சு. நாங்க அனுபவிக்க வேண்டிய அந்த கோபாக்கினை தான் அனுபவிச்சுட்டார். அவர் மேல் அவர் எனக்காக மறித்ததுனால தான் நான் அவருக்கு முன்பதாக நிற்க முடியும் அந்த கோபாக்கினால. ஏன்னா அந்த கோபாக்கினை அவர் குடிச்சு தீர்த்துட்டார், முடிந்ததுன்னு சொல்லி விட்டுட்டார். எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு இயேசு நம்மளுக்கு வாங்கி கொடுத்திருக்காரு பாருங்களேன். இந்த நியாய தீர்ப்பு, இந்த பகுதி எல்லாம் ஒரு விசுவாசிக்கு இயேசு எவ்வளவு பிரஷஸ் ஆக்கணும் யோசிச்சு பாரு. என் தேவன் என் நாட்டுக்குட்டியானவர் எனக்காக செஞ்சதுனால தான் நாங்க நிக்க முடியும், நாங்க நிக்க முடியும். உலகமே அப்படி அழிஞ்சு போகிறோம். அதனாலதான் இயேசு என்ன சொல்றாரு, லூக்கா 21:28 இவகெல்லாம் நடக்கும்போது நீங்க மன உடைஞ்சு இருங்கன்னு சொல்லல பாருங்களேன்.
இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார்.
இதெல்லாம் நடக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஓடி மலைகள் கோகைகளுக்குள்ள ஒளிய வேண்டியது இல்லன்றாரு பாருங்களேன். என்ன ஒரு இது, இப்படியெல்லாம் நடக்கும்போது நம்மளே கெதிகளைங்கதான் போவோம், ஆனா அப்படி இருக்க வேண்டியது இல்லன்றாரு. என்ன சொல்றாரு, தலை நிமிர்ந்து நடந்து உங்க மீட்பு வரப்போகிறதுன்றத தைரியமா இருந்தா தாங்க ஒரு விசுவாசியுடைய ஆட்டிடியூடா இருக்கணும்னு விரும்புறாரு. இங்க யோசிச்சு பாக்கலாம், இவங்க எல்லாம் போய் ஒளியறாங்க, விசுவாசிங்க எங்க இந்த கூட்டத்துல, விசுவாசிங்க எங்க, யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சு பாக்கணும் இல்லையா, எங்க போனாங்க விசுவாசிங்க, எங்க போனாங்க தெரியுங்களா? இதெல்லாம் இப்படி நடக்கும்போதுதான் இயேசுடைய 2வது வருகை. ஒரு பக்கம் இந்த கேமரா ஆங்கிள் என்ன காட்டுதுன்னா, அவிவிசுவாசிகள் மேல வருகிற கோபாக்கினைய காட்டுது, அதான் காட்டுது. ஆனா இன்னும் வரப்போறதுல பாக்க போறோம். இதுக்கு முன்னாடி இதுக்கு அதே சைமல்டேனியஸா என்ன நடக்குதுன்னா, நம் விசுவாசிகள் எல்லோரும் அதே நேரத்துல ராப்சர் ஆகி தேவனோடு போய் சேர்றத நம்ம பார்க்க போறோம். வரப்போது நீங்க வீட்டுல படிக்கலாமே, 1 Thessalonians 4:16 அது போட்டிருக்கு பாருங்களேன். அதனாலதான் உங்க தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏன் உங்க மீட்பு வந்துருச்சுன்னு படிங்க. 1 Thessalonians 4:16
ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடன் கூட இருப்போம்.
இது அந்த டைம்ல தாங்க நடக்குது. கிறிஸ்டியன் ஹோப் பரூசியா அப்படின்னுவாங்க. இயேசு வரும்போது இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை. இந்த மாதிரி உலகத்துக்கு மிக பயங்கரம் கொடுமை கோபாக்கினை வருகிற நாள்ல இயேசுவை உண்மையா நம்புனவங்க அந்த ராப்சர் ஆயிடுவாங்க. தான் பரிசு அவங்களுக்கு மிக இன்பமான ஒரு அதே நேரத்தில் அவங்க எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அவங்க அந்த கூட்டத்துக்குள்ள இல்ல, எங்க மேல விழுவுங்கன்னு கதற அந்த கூட்டத்துல விசுவாசிகள் இல்ல. எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, யோசிச்சு பாருங்களேன். இதுதான் நன்றிய கொடுக்கணும், பயங்கர நன்றி ஆராதனையை நமக்குள்ள கிளப்பணும். இன்னும் ஒரே ஒரு காரியம், இதனுடைய பயன்பாடா, ஒரு அவிசுவாசிகளுடைய முடிவை பாருங்களேன். இது நமக்கு எவ்வளவு ஆத்ம பாரத்தை ஏற்படுத்தணும். நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க, வீட்டுல இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இத்தாங்க முடிவு. ஆனா அவங்கள ரட்சிக்கக்கூடிய செய்தி நம்ம கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம கையில இருக்கு அவங்களை ரட்சிக்கக்கூடிய செய்தி. எவ்வளவு ஆத்ம சுவிசேஷ பாரத்தை நமக்கு இது ஏற்படுத்தணும், யோசிச்சு பாருங்களேன். நம்ம காலையில் தான் பார்த்தோம், சபையில ஆண்டவர் என்ன விரும்புறாரு, எல்லா மனிதர்களுக்காகவும் விண்ணப்பங்களும் ஜபங்களும் பரிந்து பேசுறதும். பரிந்து பேசுறதுனா என்ன, அவங்க நிலையிலிருந்து அவங்க இப்படியெல்லாம் அனுபவிக்க போறாங்களே, அவங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட போறாங்களேன்னு அவங்களுக்காக ஆண்டவர்கிட்ட போய் பரிந்து பேசுறது. என் மேல வந்த மாதிரி அவங்க நிலையில இயேசு நமக்காக எப்படி பரிந்து பேசுற, நம்ம நிலையில இருந்து அவங்களுக்காக நம்ம பரிந்து பேசணும். அவிசுவாசிகளுக்காக நம்ம பரிந்து பேசணும் ஆண்டவர்கிட்ட. அவங்களுக்கு ஒரு லாயர் மாதிரி நின்று ஆண்டவரே அவர்களை இறக்கம் காமியும், அவங்களை ரட்சிப்பு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கூடும், அவங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு இது கூடும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம பரிந்து பேசி ஆத்ம பாரத்தோடு ஜபம் பண்ணும். அப்படிப்பட்ட ஜபம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஆத்ம பாரத்தை நமக்கு இது ஏற்படுத்தணும். அதான் இந்த பாடங்கள், இந்த பகுதியில நம்ம படிச்சுக்கிற நமக்கு பயன்பாடு இருக்கு. தேவன் இதை நமக்கு ஆசீர்வதிச்சு கொடுக்கட்டும். ஜபம் செய்யலாம்.